இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம். நன்று சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு பயப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு விசேஷப்பட்டவர்கள். சகோதர சகோதரிகளே, இன்று நாளுடைய தொடக்கம் அது நேற்று இரவே நீங்க படுக்க போறதுக்கு முன்னே தூங்கி விட்டது. அதான் வேதம் சொல்லுது, நீங்க எந்த காரியம் இருந்தாலும் சூரியன் கீழே இறங்கறதுக்கு முன்ன அதுக்கு தீர்வு காண்றீங்க என்று சொல்லி, இல்லாவிட்டால் அப்படி கோபத்தோடு விருப்போடு நீங்க போய் படுத்தீங்கன்னா அந்த நாள் முழுவதும் என்ன நடக்குதுன்னா, அந்த நீ உறங்கி இருக்கிற நேரத்துல இந்த சண்டை சச்சர நாவி எல்லாம் உள்ள தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அநேக தொல்லைகளை உடல் உள்ளுக்கு கொடுக்கும், ஆதிலையும் கொடுக்கும், உங்க உடல்ல சுகத்தை நீங்க எழுந்து போவீங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுற பயப்படாதே, ஏன்னா இந்த பயம் பிசாசு பயன்படுத்தும் ஒரு ஆயுதம். ஏன் அவன் பயன்படுத்துறனா, அந்த பயம் ஒரு மனுஷனை பிடிக்கப்ப அவனுக்கு நோய்கள் வருது, அவனால ஒரு காரியத்தை செய்ய முடியல, அவனால யோசிக்க முடியல. சகோதர சகோதரி, இப்படி அப்படி ஒரு மனுஷன் அவனை தினைக்கும் சபைக்கு போய் கொண்டிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்து அப்ப அந்த மனுஷன் ஒரு சூழ்நிலை மத்தியில போகப்ப, நீங்க ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஆத்மாவை பத்தி ஒரு தலைக்குறைவாக பேசாதீங்க. ஏன்னா நீங்க அதை பேச தொடங்கினீங்கன்னா, ஒரு உதாரணத்தை சொல்றேன், என்ன இவ்வளவு நாளா வந்து சபைக்கு போற, என்ன தினைக்கும் வந்து இந்த கிறிஸ்டின் வல்லமையை கேட்கிற, ஏன் உன் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் நீ இந்த மாதிரி சூழ்நிலை போய் மாட்டிக்கிற, ஏன் நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும், அந்த பிசாசு பாத்துக்கிட்டு இருக்கான், ஓ நீ வந்து பெருமையில பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைக்கு அவன் திரும்ப அந்த காரத்தை கொண்டு வந்து போட பார்ப்பான். ஆனா அவன் பார்ப்பான் ஒரு நல்ல நேரத்தை, எப்படி இயேசு கிறிஸ்து அவன் சோதித்துட்டு ஒரு நல்ல நேரத்துக்கு விட்டுட்டு போனான்னு சொல்லி வேதம். அதே போல் நம்மளோட வாழ்க்கையில அந்த பிசாசு விட்டுட்டு என்னைக்கு வந்து ஒரு சூழ்நிலை மத்தியில் அடிக்கலாம்னு பாப்பாங்க. சகோதர சகோதரி, அது என்ன நான் உங்களுக்கு சொல்ல வந்தா, பிறரு மேல் நீங்க கருசனையாக இருக்க வேண்டும், இரக்கமா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அவருக்கு எல்லாம் முடி எல்லாம், அவர் வந்து பூர்ணமானவர். ஆனா இருந்த போதிலும் இந்த மனிதனோட கையில தன்னை ஒப்பு கொடுத்தார், சிலுவிலை மறித்தார், நமக்காக எல்லா பாடுகளையும் சுமந்தார். அவரு தேவ குமாரனாக இருந்த போதிலும் தன்னை ஒரு பொருட்டாக இயேசு கிறிஸ்து எண்ணவில்லை. அவர் நமக்காக பாடுகளை சுமந்தார், சிலுவையின் மரணத்தின் பரிந்தவன் தன்னை தாழ்த்தினார். அதனால சகோதர சகோதரி, இன்னொரு மனிதர்கள் சூழ்நிலை மத்தியில போகப்ப அவன் கருசனையா இருக்க வேண்டும். அதே நேரத்துல சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி பிரதர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், ஓ நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது இல்ல. நீங்க அது ஏன் அப்படி நடந்துச்சு, எப்படி இந்த சகோதரனுக்கோ இந்த சகோதரிக்கோ எப்படி இந்த சூழ்நிலையில இருந்து அந்த சகோதர சகோதரி வெளியே கொண்டு வர்றது, எப்படி தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த தேவ வல்லமையை பயன்படுத்தி எப்படி இந்த வயசுல இருந்து இந்த சகோதர சகோதரியை கொண்டு வர முடியும் சொல்லித்தான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. இல்லாட்டி சில பேர் வந்து பிரேஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படியான்னு சொல்லிட்டு வாரம் வாரம் போயிட்டு ஒரு சடங்காச்சாரம் போல செஞ்சிட்டு, ஓ சில பேர் கேட்பாங்க எனக்கு இப்படி இப்படிலாம் இருக்கு என் வாழ்க்கையில, சரி அவன் பிரதர் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அப்புறம் இன்னொரு பேர் உங்க பேர் இன்னொரு சொல்லுவாங்க, எங்க என் குடும்பத்துக்கு இப்படி இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணிக்கீங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிங்க, இப்படியே வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சடங்காச்சாரம் போய் ஆயிட்டு. சகோதர சகோதரி, ஜெபம் பண்ணதான் வேணும், ஆனா ஜெபம் பண்றதையும் நீங்க என்ன அது நடந்த மூல காரணம் என்று சோதிச்சு பாக்குறது இல்லையா. இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்கள கூட ஒரு காரியம் திரும்ப திரும்ப நடக்கப்ப அவன் சோதித்து பார்க்கிறேன், ஏன் இது திரும்ப வருகின்றதுன்னு சொல்லி. அதனாலதான் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனில வச்சிருக்காங்க. நம்ம சபையில இருக்கிற நீங்களும் நானும், நீங்க எந்த சபைக்கு போனாலும் சரி, அது நீங்க கத்தோலிக்க சபையில போனாலும் கூட, சகோதர சகோதரி நீங்க கத்தோலிக்க சபைக்கு போனாலும் உங்களுக்கும் அதே தான். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து ஒருவர், அவரோட வார்த்தை ஒன்று, அவருடைய வார்த்தையை நீங்க கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அதனால ஒரு சகோதரன் ஒரு சகோதரி உங்க சபையில சூழ்நிலை மத்தியில் நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவங்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை விட்டுட்டு இல்ல, அது வந்து பாஸ்டர் பாத்துக்குவாரு, அது வந்து மூப்பர் பாத்துக்குவாரு, இது வந்து பாதிரியார் பாத்துக்குவாரு, இல்லையே வேதம் அப்படி இருந்து இல்லையே. ஒருத்தர் ஒருத்தரை அன்று இயேசு கிறிஸ்து அன்பு குறை சொன்ன அப்படின்னா அவங்களோட சூழ்நிலை நம்ம பங்கு எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்ன உள்ள பிரசங்கத்தை நீங்க பாத்துருப்பீங்க, மெய்யான ஐக்கியம்னா என்னன்னு சொல்லி. நீங்க மெய்யான ஐக்கியத்தின் மத்தியில் இருந்தா தான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களை சகல பாவத்திலிருந்து கழுகின்றது. அப்படி இன்னொரு சகோதரன் மத்தியில சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இரக்கத்தோட போய் கேட்டு அது மட்டுமே ஜெபம் பண்றது சொல்றது மட்டுமல்ல, அந்த இந்த சகோதர வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொன்னீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ அந்த சூழ்நிலை அவங்க விடுதலை ஆக வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நமக்கு அவரு அவரோட ஊழியத்தை தொடங்கப்பி சொன்னார், நான் கட்டுள்ள உங்களை விடுதலை செய்ய வந்தேன், குருடருக்கு பார்வை கொடுக்க வந்தேன். அதனால்தான் இயேசு கிறிஸ்து நம்மளையும் பார்த்து, அதுதான் நம்மளோட வேலை. அதுதான் கட்டு இருக்கிற மக்கள் என்னத்துல இந்த இந்த இன்னைக்கு உள்ள சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து பயத்தினால கட்டி இருக்கிறாங்க. நிறைய என்னென்னமோ கட்டு என்னென்னமோ பயனா இருக்கின்றது. தன் பிள்ளைகளை குறித்து பயம் பாருங்க. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாச கிறிஸ்தி இந்த சபையில் மத்தியில இருக்கிற ஒரு சகோதரி, அவ வயசு ஒரு 62 ஆயிட்டுருது. ஆனா அவங்களுக்கு என்ன நினைச்சுன்னா அவங்க உள்ளத்துல வந்து அவங்களோட பிள்ளைங்களை குறித்து கவலை, அந்த பிள்ளைங்களை குறித்து கவலை இருக்கிறதுனால என்ன ஆயிட்டுருந்தா அவங்களோட உடல் சுகம் போய் விட்டுருது. புக அப்படியே அவருக்கு நல்லா இந்த உடல்ல. அதனால பாச கிறிஸ்டியனா சொன்னாரு, நம்ம சபையில இருக்கிற சில பாஸ்டரோட மனைவியை போய் அந்த சகோதரியை பார்த்து இயேசு கிறிஸ்துடைய ஆலோசனை கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்துல அந்த என்ன நடந்துச்சு வாழ்க்கை என்ன நடந்துச்சு கேட்டுட்டு அவங்களுக்கு தேவ சமாதானத்தை முத பெற்று கொள்றதுக்கு இது செய்யணும்னு சொல்லிட்டு பாச கிறிஸ்டி ஒரு பாஸ்டரோட ஒய்ஃப் அங்க அனுப்பி வந்து அந்த சகோதரிக்கு வந்து ஊழியம் செய்ய சொன்னாங்க. அப்ப கண்டுபிடிக்கப்ப அந்த சகோதரி வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைங்களை குறித்து கவலை. அதனால என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அங்கு நின்று அவங்களை உட்காந்து ஜெபம் பண்ணி இந்த சூழ்நிலையை பாட்டி அவங்களோட கவலைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல போட வச்சுட்டு அவங்க விடுதலை ஆகினாங்க. இல்லாட்டி இந்த நோய் போக போறது, ஏன்னா அவங்களுக்கு வயசு 62 ஆயிட்டுருது. இது விட்டுட்டு போனா அவங்களோட உடல் நிலைமை இன்னும் மோசமாயி விடும் சகோதர சகோதரி. அதனால நீங்க உங்க சபையில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தாயாக இருந்தீங்க, நிச்சயமான பிள்ளைங்கள் சூழ்நிலை மத்தியில் இருக்கப்ப பிள்ளைங்கள் சொன்ன பேச்சு கேட்காது, இந்த பிள்ளைங்கள் ஏதாவது ஒரு தப்பான காரியத்தை செஞ்சாலும் உங்க மனம் உடைய அது எல்லாம் ஓகே நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அந்த சூழ்நிலை மத்தியில நீங்க போவீங்க, ஆனா நீங்க என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து மேல் உங்களோட சகலத்தையும் வைக்க வேண்டியதாக இருக்கு. உங்களோட சகல கவலைகளாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இன்னிடத்தில் வாங்கண்டு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு இழைப்பார்களே தரேன்னு சொன்னாரு. உன்னை என்னுடைய முகத்தை எடுத்து போட்டுக்கோள், இடத்திலிருந்து கத்துக்கோள், நான் இதயத்தில் தாழ்ந்து கொள்ள வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் கத்துக்கொள்ள சொல்கிறார், அவரோட முகத்தை போட்டுக்கொள் சொல்கின்றார், அவரோடு சேர்ந்து அவரோட குணாதிசயத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுகின்றார். அதை சொல்ல உன்னோட காரணம் என்ன போட்டு அப்படின்னு சொல்லுகின்ற. அப்ப நீங்க நிறைய பேர் கவலைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க மேல பயசு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சகோதர சகோதரி, வேதம் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றான்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து லூக்கா 12 அதிகாரம் வசனம் 7 இருந்து நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து டேரக்டர் சொல்றாரு, 2 காசுக்கு 5 அடக்கலான் குருவிகளை விற்கிறாங்க அல்லவா. அந்த இடத்துல குருவிகளை விற்கிறாங்க, ஏன்னா பலி கொடுக்கறதுலாம் விற்பாங்க. அப்ப அவர் ஏசு சொல்கிறார், 2 காசுக்கு 5 குருவிகளை அடக்கலான் குருவி விற்கிறாங்க இல்லையா. இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்கிறார், அதுல அந்த 5 குருவில சொல்றாரு ஒன்னு கூட மறக்கப்படுவதில்லை தேவனால் அப்படின்னு சொல்கிறார். அப்ப அது குருவியினால கூட இயேசு கிறிஸ்து தேவன் வந்து கருசனாக இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நீங்க குருவி இந்த சிட்டுக்குருவியை பாத்தீங்கன்னா என்னைக்காவது சிட்டுக்குருவி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், நாளைக்கு வந்து நான் எங்க போய் சாப்பாடு தேடுவேன், சாப்பாடு நாளைக்கு கிடைக்குமா, இல்ல சாப்பாடு நாளைக்கு வந்து நாளைக்கு மழை பெய்யுது சாப்பாடு தான் கிடைக்குமா, என்னைக்காவது அது குறித்து கவலைப்படுதா? அது குறித்து கவலைப்படல, அதுக்கு வந்து பேங்கோன்ல சேர்த்து வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது என்ன செய்ய, நாளைக்கு போது தேவன் மறக்க மாட்டார். அந்த ஒரு குருவியை கூட ஆண்டு மறக்காதபடி அதுக்கு சாப்பாடு கொடுக்கிறாராம். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்கிறார், நம்மளோட தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எண்ணி வச்சிருக்கிறாராம். ஆமா, என் தலையில இருக்கிற முடி கூட கொட்டிட்டு போகுது, அந்த கொட்டின முடி கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கணக்கு வச்சிருக்கிறாராம். எத்தனை முடி இருக்குது, எத்தனை முடி கொட்டி போச்சுன்னு கூட அவருக்கு தெரியும். அதனால இயேசு கிறிஸ்து, அதனால நீ பயப்படாத, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள், நீங்க முக்கியமானவங்க விசேஷமானவர்கள். அந்த இயேசு கிறிஸ்து நீங்க அவ்வளவு விசேஷமான இருக்கனால கூட அவர் தன்னுடைய கரங்களில் உங்களை எழுதி வைத்திருக்கிறார், அவருடைய கண்கள் முன்னுக்கு நீங்க இருக்கிறீங்க, அவருடைய எண்ணத்துல அவர் உங்களுக்கு குறித்து யோசிக்கிறார். சகோதர சகோதரி முக்கியமா கேளுங்க, அவர் உங்களை குறித்து யோசிக்கிறார். ஏன் தெரியுமா, அவர் யோசிக்கிறார் தினந்தோறும் உங்களை குறித்து யோசிக்கிறார், ஒவ்வொரு நிமிடமும் உங்களை குறித்து யோசிக்கின்றார். ஏன்னா அவர் உங்களை மேல் அன்பு கூறுகின்றார். அவர் என் மேல உங்க மேல அன்பு கூறுறதுனால அவர் யோசிச்சு கொண்டே இருக்கிறார். ஓ எப்படி என் மக இருக்கு, எப்படி என் மக இருக்கு, என்ன மக செய்து என்னோட வார்த்தையை பின்பற்றி நடக்கிறார், அது அது என்னோட வார்த்தையை பின்பற்றது ஆசீர்வாதமா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நம் மேல் கருசியாக இரக்கமாக அன்பாக நம்மளை பார்த்து கொண்டிருக்கார். சகோதர சகோதரிகள் அவர் பாருங்க எவ்வளவு கஷ்டத்தை எடுத்து நம்மளோட முடியெல்லாம் எண்ணி நிற்கிறாராம். இது யாரும் செய்ய முடியுமா? நம்மள யாராவது என்னைக்காவது குறித்து யோசிச்சிருக்காமா, எத்தனை முடிய எண்ணிக்கணும் எண்ணி பார்த்துமா வச்சிருக்காமா? அவரு அவ்வளோ நுணுக்கமான காரியத்தை நம் வாழ்க்கையில அவர் குறித்து பார்க்கின்றார். எல்லா நுணுக்கமான காரியத்தை ஒவ்வொரு நிமிடியும் ஒவ்வொரு விடாடியும் நம்மளை குறித்து அவர் யோசிச்சு கொண்டிருக்கிறார். இதுல இருந்து உங்களுக்கு தெரிய வேண்டும் சகோதரி சகோதரிகளே, அவர் நம்மை நேசிக்கின்ற அளவேற்ற நேசித்தால் நேசித்து ஓ அவர் தன்னையே நமக்காக உங்களுக்காக எனக்காக தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தது. இவர்தான் நம் தேவன், இவர்தான் இயேசு கிறிஸ்து, நம் மேல் நேசம் உள்ள இயேசு கிறிஸ்து. அவ்வளோ நேசித்து ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்களுக்கும் எனக்கும் அந்த கல்வாரி சிலுவையில் கொடுத்தார். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு வாழ சகோதர சகோதரி இதை நமக்காக செய்தார். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க நேசித்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நன்மைக்கு, எல்லா நன்மைக்கு வேலை செய்யறான், கூடி வேலை செய்யலாம் உங்களை உங்களோட நன்மைக்கு. அப்போஸ்தலர் பேதுரு அவர் சொல்கின்றார், 1 பேதுரு 5:7 சொல்கின்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவராம். அவர் நம்மளை விசாரிக்கிறவரா இருக்கிறனால கூட அசிலர் மகனே எப்படி இருக்கிற, மகளே எப்படி இருக்கிற, அவர் நம்முடைய ஆத்மாவின் மனவாளர். அவர் நம்மளை விசாரிக்கிறா இருக்கனால கூட நம் கவலை எல்லாம் அவரு மேல போட்டுருவோம். அப்படி அவர் தினைக்கும் வந்து உங்களை பத்தி விசாரிக்கப்ப நீங்க இல்ல நான் ஒன்னும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்க யாரும் வந்து விசாரிக்கிறாங்க தினைக்கும் எப்படி இருக்கிற, எல்லாம் நல்லா இருக்கேன், அது பேசுறது இல்ல. அவர் அப்படி சொல்லி இது ஒரு கட்டளையாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற, அவர் உங்களை விசாரிக்கிறாங்க, உங்க கவலை அவர் மேல போட்டுருங்க. ஏன்னா அவர் தான் சொன்னார், பாருங்க நம்ம யாரோட பாரத்தும் சுமக்க முடியாது. சகோதர சகோதரியை இந்த விஞ்ஞானம் சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள பாரத்தை சில நேரத்துல சில பாசர்கள் சொல்லுவாங்க, நான் வந்து ஆத்மாவின் பாரத்தை சுமக்குறீங்க. சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்துனா வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்க என்னிடத்துல வாங்கிட்டு அவங்க என்னோட பாரத்தை என்னாலேயே சுமக்க முடியல, எப்படி பிறர் பாரத்தை சுமக்க வருது? அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னா இந்த பாரத் அவர் சொன்னார், விசாரிக்கணும் அவர் மேல போட்டு சொல்லிட்டார். இங்க பாருங்க அப்படி இந்த விஞ்ஞானம் என்ன ஆராய்ச்சி சொல்லி பாக்குறாங்கன்னா, ஒருத்தர் இன்னொருத்தரோட பாரத்தை தூக்கி நீங்க போட்டுட்டு பாரத்தெல்லாம் கவலைகள்லாம் நீங்க சுமந்து கண்டு இருந்தீங்கன்னா இந்த குரோன் என்று சொல்லி இந்த இன்டெஸ்டினல் அந்த குடல் மத்தியில ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் வந்துடும் என்று சொல்லி. நான் இந்த இடத்துல பயமுறுத்துல சகோதர சகோதரி இப்படிதான் இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, வருஷ கணக்குல ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. இன்னொருத்தவங்களோட பாரத்தை நீங்க சுமந்து கிட்டீங்கன்னா இல்ல அந்த மனைக்கு ஏன் இப்படி இருக்க மாட்டான், இதை ஏன் இப்படி மனம் திரும்பி வரக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்க பாரத்தை சுமந்தீங்கன்னா இந்த குரோன் டிசீஸ் அதாவது இந்த குடல் மத்தியில இருக்கிற ஒரு நோய் வந்துடும் என்று சொல்லி. அதனால சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை அவர் நம்ம நன்மைக்காக சொல்லி இருக்காரு, நம்மளே நம்ம பாரத்தை சுமக்கணும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம வந்து நீதி சமாதானம் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம், அவருக்கு இது இருக்க வேண்டும். அப்ப இந்த சில சூழ்நிலைக்கு வந்தாலும் கூட அது குறித்து நம்ம கவலைப்பட போகின்றது இல்ல, அதை யாவற்றையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல் போட்டுருவோம். அப்ப இது எப்படி செய்கிறது? அவருடைய வார்த்தையை பாக்கணும் பாருங்க, அவர் சொல்கின்றார் உங்க தலைமுடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறாராம். நம்ம இந்த குருவிகளை காட்டிலும் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் 2 காசுக்கு 5 வாங்குறாங்களாம். இதை காட்டிலும் ஆண்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நம்ம இன்னும் வெளியேறப்பட்டவர்கள், விசேஷப்பட்டவர்கள். அவர் சொல்ற ஒரு குருவி கூட ஆண்டவர் மறக்கிறது இல்லை. அதுக்கு சாப்பாடு பொருட்களும் சரி, அது எப்ப தொடங்குது, எப்ப பறக்குது, எப்ப இறக்குறது எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா? அப்ப இந்த சகோதரி இந்த 62 வயசு அம்மா அவங்களோட வாழ்க்கையில ஏன் இப்படி இருந்துச்சு, அந்த மகனை கொடுத்து கவலை கவலை கவலை. அப்ப இந்த பிசாசுக்கு தெரியும் இந்த சகோதரி தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கல, தேவனுக்கு உண்மையிலே எதிர்த்து நிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப பிசாசு சொல்லுது எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் நோயை போடுது நேரத்துல. ஆகியா சகோதர சகோதரி நீங்க பருக்கைக்கு போகிறதுக்கு முன்ன உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்புகள், அப்படி சில காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்துருங்க, நான் இதை குறித்து நான் கவலைப்பட்டு இருந்தேன். கவலை வந்து ஒரு பாவம், ஏன்னா கவலன் படப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவ நம்பல. ஆனா இந்த கவலை ஏன் வருதுன்னா உங்களுக்கு அவிசுவாசம் இருக்கு, அது அவிசுவாசத்தின் பிசாசு. இயேசு கிறிஸ்து நாமத்துல அவிசுவாசத்தின் பிசாசே என்னை விட்டு அப்பாலே போகணும்னு உனக்கு நான் கட்டளை அடிச்சுட்டு அதை விரட்டி அடிங்க. இயேசு கிறிஸ்துவ ஆண்டு மன்னிப்பு கேட்டு உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்துட்டு பின்பு நீங்க தூங்கு படுக்கதுக்கு படுக்கைக்கு போங்க. இப்ப இந்த சகோதரி என்ன நினைச்சுன்னா, அவங்க மகனை கொடுத்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, நம்ம முத நம்மளோட ரட்சிப்ப முத காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த மாதிரி கவலைப்பட்டதுனால இப்ப நோய் வருது. இப்ப நோய் வந்தா என்ன செய்யுது, ஏன் இந்த நோய் வந்துச்சு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ காவலிகள் எல்லாம் அவர் மேல போடுச்சுனா, ஏன்னா அவர் விசாரிக்கிறதா இருக்குனா கூட இவங்க புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்க படுக்கைக்கு போகப்ப இந்த பிசாசு எல்லாம் வந்துடுறான். என்னாச்சுன்னா, என்ன மாதிரி பிசாசு வருது, அங்க பயம் வருது, அது எதிர்காலத்து கொடுத்து பயம் வருது. இயேசு கிறிஸ்துக்கு பிரமாணிக்கமா இல்ல, ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன அறிவியா அவங்க மேல, இப்ப இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இல்ல. அப்ப அவிசுவாசம் அவநம்பிக்கை வந்தப்ப இந்த ஆவியெல்லாம் வந்து உள்ளுக்கு உட்காந்து அவங்க படுத்து அவங்க எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் தூங்குறாங்களோ, ஒரு 4 hours 5 hours 6 hours தூங்குறப்ப அந்த நேரம்லாம் அந்த ஆவிக்குரிய மனிதன் அவன் தூங்கல, இந்த உடல் தான் தூங்குது, ஒரு ஆவிக்குரிய மனிதன் தூங்கல, இந்த பிசாசுலாம் அந்த ஆவிக்குரிய மனிதன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப எழுந்திருக்கப்ப இந்த நோய்கள்லாம் வந்துருது சகோதர சகோதரி. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ரட்சிப்பை முத காத்து கொள்ள வேண்டும். அப்புறம் அடுக்கிறது மத்தவங்க இவ்வாறு இந்த கப்பல்ல நீங்க பறக்க போறது கூட அங்க இருக்கிற ஸ்டீவர்டஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி வந்து ஏதாவது சூழ்நிலை நடந்துச்சுன்னா, ஒரு அவசர காலம் நடந்துச்சுன்னா, மேல இருந்து அந்த சீட்டுக்கு மேல இருந்து இந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் உழுகும். அவங்க சொல்லுவாங்க, முத அந்த ஆக்சிஜன் மாஸ்க் நீங்க போட்டுருங்க, அப்புறம்தான் உங்க பிள்ளைங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன் அது சொல்றாங்க, நம்மளே முத காத்துக்கொள்ள விட திடீர்னு அந்த ஆக்சிஜன் மாஸ்க் விழுந்தப்ப நம்ம அந்த தாயோ அந்த அந்த தகப்பனோ அவங்களுக்கு வந்து மூச்சு இழுக்க முடியாம அவங்க கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா எப்படி அந்த பிள்ளைய, யார் இந்த பிள்ளைய பாத்துக்க போற அடுத்தது? அப்படி நீங்க இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு நிக்காவிட்டால் உங்க பிள்ளைங்கள் எப்படி நிக்க போகுது? குருடனுக்கு பாதை காட்ட முடியுமா? இயேசு கிறிஸ்து சொல்ற, நீங்களே குடும்பத்துல தலைவன் தலைவியா இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு உன்னும் பாதியா இருக்கப்ப எப்படி உங்க பிள்ளைங்கள் இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற போகுது? முடியாத சகோதர சகோதரி. அதனால நம் இருதயத்துக்கும் சிந்திக்கும் கட்டளிட்டு அவரை நம்ப வைப்போம். அவரு பிடித்து கொள்ள, அவர் உள்ளுக்கு தங்கியிருக்க, அவர் உள்ளுக்கு இருக்க நம்ம அது இருதயத்துக்கும் சிந்திக்கும் கட்டளிடும். இது நம் சிவன் சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.